Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Qad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid. A'udhu billahi minash shaitan ar-rajim. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் வாழும் அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமாக அமைந்திருக்கிற துல்ஹஜ் மாதம் நம்மிடையே வருகை தரவிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய 12 மாதங்களில் அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட கண்ணியமிக்க மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். அந்த 4 மாதங்களும் துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், துல்காதா ஆகிய மாதங்களாகும். முஹர்ரம் மாதத்தை ரஜப மாதத்தை தவிர்த்து துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களும் ஹஜ்ஜினுடைய காலங்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த மாதங்கள் ஏனைய மாதங்களை விட சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் வருகின்ற மாதங்களிலே ரஜப் மாதமும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக அமைந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் அதிலே சிறப்பு வாய்ந்தவைகளாக அல்லாஹ் சிலரை அமைத்து தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாட்களிலே அல்லாஹ்வால் மிகவும் மதிப்புடைய நாள் வெள்ளிக்கிழமை நாளாகும். இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவு போன்ற சில சிறப்பு வாய்ந்த இரவுகள் உண்டு. இதுபோல மாதங்களிலும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள் என்று இந்த மாதங்களை குறிப்பிடப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சிலவற்றின் மீது சத்தியமிட்டு பேசுவார். அது நிறைய வஷம்சி, வல்கமரி, ஒல்லைலி என்றெல்லாம் சூரியனின் மீதும் சந்திரனின் மீதும் இன்னும் நட்சத்திரங்களின் மீதும் ஃபஜ்ருடைய நேரங்களின் மீதும் இப்படியெல்லாம் சத்தியமிட்டு சொல்லுவான். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் எப்படி குறிப்பிடுவான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இரவு என்று சொல்வது இங்கே நாளை நோக்கமாக கொண்டதாகும். 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவான். எதற்காக இப்படி சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு விளக்கம் சொல்கிற போது ஒரு கருத்தை வெளியிடுவார்கள். அவற்றினுடைய மதிப்பை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் அப்படி சத்தியம் செய்கிறான். வேறு அவனுக்கு அதை சத்தியம் செய்துதான் தான் சொல்லுகின்ற விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த நேரத்தின் மீது, அந்த நாட்களின் மீது அல்லது அந்த பொருள்களுடைய மகத்துவத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு மதிப்பு மிக்கது, எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருந்தால் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்வான். எவ்வளவு உயர்வுடையதாக இருந்தால் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்வான். எனவேதான் அதனுடைய உயர்வையும் மதிப்பையும் உணர்ந்து கொள்வதற்காக அப்படி அவன் சத்தியம் சத்தியமிட்டு சொல்வதற்கு இவைகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அதில் இந்த 10 இரவுகள் என்று சொல்லுகிற போது விரிவுரையாளர்கள் மூன்று விதமான 10 இரவுகளை வருடத்திலே சொல்லிக் காட்டுவார்கள். அதிலே ரமலானிலே கடைசியாக வருகின்ற 10 இரவுகள், ஹதீஸுகளிலே அந்த 10 இரவுகளை பற்றி மிகவும் சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் ரமலானுடைய கடைசி 10 மிக சிறப்பிற்குரியது, மிக உயர்வானது, மதிப்பு மிக்கது. அதுபோல முஹர்ரம் மாதத்திலே வருக முதல் 10, 1-10 வரையிலும் ஆசூராவுடைய நாள் வரையிலும் இருக்குகின்ற அந்த 10 தினங்கள் மிகவும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரியவை. அதுபோலத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்திலே பிறை 1-ல் அரபாவுடைய நாள் முடிய யோமுன் நஹர் என்று சொல்லுகிற பெருநாளுடைய நாள் முடிகின்ற வரையிலும் இருக்கிற அந்த நாட்களும் மிகவும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய நாட்களாகும். இந்த 10 இரவுகளை அல்லாஹ் நோக்கமாக கொண்டுதான் வலையாலின் நஷர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்திலே ஒன்று மதிப்பு மிக்கது, உயர்வுடையது என்று சொன்னால் அதிலே நல்ல நேரம் அமைந்திருக்கிறது, நல்ல நிபுணங்கள் அமைந்திருக்கிறது என்று பொருள் அல்ல. ஒரு மூமினுடைய அமல்கள், அவன் செய்கின்ற அத்தனை நன்மையான காரியங்களுக்கும் நிறைய நன்மைகளை பெற்றுத் தருகிற நாட்களாகும் இவைகள். ரமலானுடைய 10 நாட்கள் மனிதர்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அதிக மதிப்புடையது. அதற்காக வேண்டி தருகின்ற நற்கூலியோ மற்ற நாட்களை விடையெல்லாம் அதிகமான நற்கூலிகளை 70 மடங்கு அல்லது 70,000 மடங்கு என்று அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிற நாட்களாக அவைகள் அமைந்திருக்கின்றன. அந்த 10 நாட்களுக்குரிய சிறப்பு அதற்குரிய முந்தைய 10 நாட்களுக்கு கிடையாது, அதற்கு முன்னால் வருகின்ற 10 நாட்களுக்கு கிடையாது. ரமலான் முழுவதும் சிறப்புடைய நாளாக இருந்தாலும் கூட அந்த இறுதி 10 என்பது மிகவும் மதிப்புடையது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற 10 நாட்களிலே செய்கின்ற அமல்களை விட அதிகமான நன்மைகளை பெருக்குகின்ற தேடித்தருகிற ஒரு நாட்களாக அவைகளை தேர்வு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலத்தான் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே மதிப்புடையதாக அது அமைத்து தருகிறது. அதுபோலத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களும். எனவேதான் முன்னோர்களாக இருக்கிற சாலிகங்கள் இந்த 10 நாட்களிலே முஹர்ரம் 1-10 வரையிலும், அதுபோல துல்ஹஜ் மாதம் 1-20 அரபாவுடைய நாள் முடிய அதிகமாக நோன்பு வைப்பதையும் அதிகமாக தொழுவதையும் வணங்குவதையும் தங்களுடைய வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகிறது. பிற்காலங்களிலே பொதுவாக அந்த நேரத்தில் இருக்கிற நமது மூதாதையர்கள் ஒரு சில விஷயங்களை தங்களது நியதிகளாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். எவைகள் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறானோ அந்த நாட்களிலே உலகத்தினுடைய காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். மிகப்பெரிய அளவிலே நடக்குகின்ற திருமணம் போன்ற காரியங்களிலே அந்த நாட்களில் ஈடுபட்டு அதனுடைய நேரத்தை அதிலே செலவு செய்வதன் மூலமாக நன்மை பெற முடியாது என்ற காரணத்தினால் அந்த நாட்களிலே இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி முஹர்ரம் 10 முடிந்த பிறகு திருமணத்தை கொள்ளலாம், துல்ஹஜ் மாதம் 10 முடிந்த பிறகு நமது காரியங்களை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நடைமுறை ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி நடைமுறையாக செய்யப்பட்டு வந்தன. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களும் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே இது போன்று சிறப்பான வைபவங்களை நடத்துவது ஒரு துர்க்கிரியாக ஒரு துர்சகனமாக நினைக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. இதை கேட்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் வரையும் திருமணம் நடத்தலாமா கூடாது என்ற நிலையிலே அந்த கண்ணோட்டத்திலே கேட்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தில் அப்படி நடத்தலாமா, பெண்களை கணவன் மனைவி இருவரையும் ஒன்று சேர்க்கலாமா என்றெல்லாம் வினா தொடுக்குகிற நிலை. 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட ஒருவர் வந்து கேட்டார் என்னிடத்தில், துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கலாமா, எப்படி போய்விட்டது என்று பாருங்கள். அதாவது அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது, அந்த நாட்களிலே மற்ற காரியங்களில் ஈடுபடுகிற போது உலகத்துடைய காரியங்களில் ஈடுபடுகிற போது அமல் செய்வது பாதிக்கப்படும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அப்படி ஒரு நடைமுறை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அது மிகப்பெரிய அளவில் பொருளாக கருதுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சையதுனா இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவருடைய சந்ததியினர்கள் அவருடைய காலத்திற்கு பிறகு மக்காவிலே இருந்து நீண்ட தூரமாக குடிபெயர்ந்து சென்ற போது என்ன செய்தார்களாம், மக்காவில் இருக்கக்கூடிய சில கற்களை அவருடைய பதக்கத்தை கருதி எடுத்து சென்று போனார்கள். மக்காவிலே, அதாவது மக்காவிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்கிற போது அதற்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. அந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் இந்த ஊரை விட்டு போகிறோம், நினைவாக நினைவுக்காக வேண்டி சில கற்களை எடுத்துக் கொண்டு போனார்களாம். அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார் என்று சொன்னால், மக்காவில் இருக்கிற கற்களை வைத்துக் கொண்டு அதை சவாபு செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை முடிந்த பின்னால் அதற்கு பிறகு வருகிறவர்கள் அந்த எந்த நோக்கத்திற்காக அதை செய்தார்கள், எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்பதை மறந்து அறியாமல் அதை சவாபு செய்ய ஆரம்பித்தார்கள். பிற்காலத்தில் அந்த கற்களை சிலைகளாக பாவித்து, கடவுள்களாக பாவித்து வணங்குகிற வழக்கம் ஏற்பட்டு விட்டது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒரு தலைமுறை செல்ல 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 ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒன்று பின்னால் அது மார்க்கத்திற்கு முரணாக ஒரு வழக்கமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். அதுபோலதான் இந்த சமுதாயத்தில் ஏராளமான பழக்க வழக்கங்கள், ஏராளமான செயல்பாடுகள் அப்படி மருவி பிற்போக்குத்தனமாக அல்லது மூடத்தனமாக மௌட்டீகமாக நடைமுறையிலே வந்து விடுவதை பார்க்க விரும்பக்கூடிய சகோதரர்களே, இங்கே நமக்கு அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தையின் மூலம் இந்த நாளின் மதிப்பு நமக்கு விளங்குகிறது. இது சிறப்புடைய நாள், அல்லாஹ்விடத்திலே மதிக்கத்தக்க நாட்களாக இருக்கின்றன. எனவே மற்ற காலங்களிலே செய்கிற நன்மைகளை விட கூடுதலாக இந்த நாட்களிலே அதிகம் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிரியமான நாள் என்ற காரணத்தினால். பொதுவாக இஸ்லாத்தினுடைய மாதங்களிலே துவக்க மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும், இறுதியாக வருகிற துல்ஹஜ் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு மூமினுடைய பண்பு அனைத்தையும் கடந்து அவருடைய இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் போன்ற இபாதத்துகள் எல்லாம் கடந்து ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கிற மிகப்பெரிய நன்மையான செயல் எது தெரியுமா? பிறர்களுக்கு உபகாரமாக வாழ்வதுதான். ஏதாவது ஒரு வகைகளிலே தன்னுடைய உழைப்பின் மூலம், தன்னுடைய சிந்தனைகளின் மூலம், தன்னுடைய வியாபாரத்தின் மூலம், அப்படி ஏதாவது ஒரு வகைகளிலே பிறர்களுக்கு உபகாரியாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியமான செயல். அதற்காக இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பையும் செய்கிற மனப்பான்மை நமது நெறிமார்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை நெறிமார்களும் தியாகத்தால் மிக உன்னத நிலையில் இருந்தார்கள், அர்ப்பணிப்பு தன்மையால் மிக உன்னத நிலையில் இருந்தார்கள். மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். அதில் கொஞ்சமும் குறைவில்லாத நிறைவாக அவர்கள் செய்து முடித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கிற, அவனுக்கு செய்கிற இபாதத்துகளிலே உயர்ந்த இபாதத்து தொழுகை, அந்த தொழுகை போன்ற இபாதத்துகளையுடையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒரு நன்மையான செயல் இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு செய்கின்ற அந்த சேவையும் மனிதர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களும் தான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதற்கு தக்க பலனும் உண்டு, உடனடியாக அதற்கு பிரதிபலனும் கொடுக்கப்படும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், மிக நெருங்கிய நண்பர், மிகப்பெரிய தொழிலதிபர், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்து பொருளீட்டு வருகிற தன்மை உள்ளவர். அவரை பற்றி ஒரு நாள் இஸ்ரான் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தாவூத் அலி இஸ்லாம் அவரிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய இந்த நண்பர் இன்னும் 3 நாட்களே இறந்து போய் விடுவார் என்று சொன்னார்கள். தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. 3 நாட்களிலே இறந்து விடுவாரா என்று சொல்லி மனதிலே எண்ணிக்கொண்டவராக இருந்தார்கள். 3 நாட்கள் கழிந்தது, அந்த மனிதர் மரணிக்கவில்லை. 4 நாட்கள் ஆகின, 5 நாட்கள் ஆகின, ஏன் 1 மாதமும் கடந்து விட்டது, மரணம் அவருக்கு வரவில்லை. நீண்ட நாட்கள், நீண்ட காலங்கள் கழிந்த பிறகு அதுபோலவே ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது இஸ்ரான் அலி இஸ்லாம் அவர்களோடு. அப்போது கேட்கிறார்கள், நண்பர், இவரை பற்றி நீங்கள் அவர் 3 நாட்களில் இறந்து போவார் என்று சொன்னீர்கள், நானும் மிகப்பெரிய கவலை அடைந்தேன், ஆனால் அவர் மரணிக்கவே இல்லையே என்று சொன்னபோது இஸ்ரா அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்களா, அவருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அவருடைய தவணை முடிந்து விட்டது. மரணமாகக்கூடிய அந்த தினத்திலே ஒரு யாசக வருடத்திலே வந்து ஏதாவது எனக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று கேட்டார். அவர் தன்னிடம் இருக்க 20 திரகங்களை எடுத்து அந்த யாசகருக்கு கொடுத்தார். 20 ரூபா கொடுக்கிற மாதிரி 20 திரகத்தை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த யாசகர் துவா செய்தாராம், யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு 20 திரகம் தந்திருக்கிறார், ஒவ்வொரு திரகத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டு என்ற அடிப்படையிலே 20 ஆண்டுகளை இந்த உலகத்திலே இவரை நீ வாழச் செய், ஆயுளை அதிகப்படுத்தி என்று பிரார்த்தித்தார். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கலாவையை தாண்டி ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுடைய கலாவிலே அவருக்கு அந்த மரணம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தும் கூட உபகாரம் பெற்ற ஒரு உபகாரி அல்லாஹ்விடத்திலே அவருக்காகவே பிரார்த்தித்த போது அல்லாஹ் அந்த கலாவை மாற்றிவிட்டான். 20 ஆண்டுகளை அவர்களுக்கு அதிகமாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாய்ப்பை கொடுத்தான். இதுபோலதான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் சரி, எனவேதான் இஸ்லாத்திலே தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற காரியங்களை சேர்த்து சொல்வதோடு பிறர்களுக்கு உபகாரம் செய்கிற உபகாரங்களை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே குர்பானை கொடுக்கிற அந்த விலையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். சில பேர்கள் நினைக்கலாம், என்ன கஷ்டமான வேலையாச்சே, ஒரு குர்பானை கொடுப்பதாக இருந்தால் ஆட்டை தேட வேண்டும், மலை போன்று விலையை சொல்வார்கள், அதை பேசி வாங்க வேண்டும், அதற்கு பிறகு வீட்டிலே வந்து அதை கட்டி போட்டு அதை பராமரித்து அதை அறுத்து அதை பங்கு வைத்து, அப்பப்பா எவ்வளவு வேலைகள். அதேவேளை யாருக்காவது ஏழைகளுக்கு பசித்தோருக்கு ஏதாவது கொடுத்து விட்டால் அல்லது குமர காரியம் போன்ற காரியங்களுக்கு உபகாரம் செய்து விட்டால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணலாம். அப்படி அல்ல, அல்லாஹ் செலவு செய்ய சொன்னான், எப்படி சொல்லி இருக்கிறானோ அதன்படி செய்ய வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கே அறுத்து பணியிட வேண்டும், உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவருடைய பின்னணி என்ன, எவ்வளவு தியாகத்திற்கு பிறகு அந்த நிலை உருவாகி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினர்கள் செய்ய தியாகத்தை அல்லாஹ் கியாமத்து நாள் வரையிலும் இந்த உலகத்திலே நடைமுறைக்கு வைத்திருக்கிறான். வேறு யார், எந்த நபியினுடைய நடைமுறைகளும் அந்த அளவுக்கு வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்பு, இந்த உலகத்தில் இருந்து விடுபட்டு போய்விடக் கூடாது, அதை மரணித்து போய்விடக் கூடாது, அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும், எல்லா காலங்களிலும் அவர்களை பற்றி பேசப்பட வேண்டும், அவர்களது நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த அத்தனை நல்லாவத்தால நமக்கு கடமையாக்கி விட்டான். சபா மர்வாவில் ஓடுவது என்ன, என்ன அதில் இருக்கிறது, 2 குன்றுகள், அந்த குன்றுகளுக்கு மத்தியிலே ஆஜிகள் ஓடுகிறார்கள், சை செய்கிறார்கள், ஹஜ்ஜினுடைய முக்கியமான கடமைகள் ஒன்று, என்ன இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜராம்மையார் அவர்கள் தன்னுடைய பச்சிளம் குழந்தைக்கு தண்ணீர் தேடுவதற்காக வேண்டி ஓடினார்கள். அல்லாது உலகம் முழுவதும் வருகின்ற நபர்கள் செய்யும்படி செய்து விட்டானே, அப்படியானால் அவருடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். 3 விதமான சோதனைகள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளாக கொடுத்தார். அதில் ஒன்று, தன்னுடைய அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் அவர்கள் எடுத்து சொன்ன போது கடுமையான தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், நெருப்பினை தூக்கி வீசப்பட்டார்கள். மிகப்பெரிய நெருப்பு, நெருப்பு என்று சொன்னால் நாம் எரிப்பது போன்றல்ல, பல பல மாதங்களாக எரிவூட்டப்பட்டு தன் கணக்கிலே விறகுகளை கொண்டு போய் அதிலே கொட்டப்பட்டு சேமிக்கப்பு, கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் அளவுக்கு பக்கத்திலே போக முடியாது, அவ்வளவு உஷ்ணம் இருக்கிற அந்த நெருப்பு, அனல் பறந்து கக்கி எரிகின்ற அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பக்கத்திலே கொண்டு போடவில்லை. அந்த காலத்திலே கோட்டைகளை தகர்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற பெரும்பெரும் பாறாங்கற்களை வைத்து அவர்களை சுற்றிவிட்டால் அந்த பாறாங்கற்கள் கோட்டையினுடைய கதவுகளை வேகமாக சென்று அடிக்கும், அந்த கோட்டையினுடைய கதவு சிதறி போய்விடும். அதுபோன்று ஒரு கருவியின் மூலம் கொண்டு வந்து தயார் செய்து அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து வைத்துட்டால் அதை சுற்றிவிட்டார்கள், 3 மைல்களுக்கு அப்பால் எரிகின்ற நெருப்பிலே போய் விழுந்தார்கள். ஒரு மனிதனுடைய தைரியத்தை பார்க்க வேண்டும், உறுதியை பார்க்க வேண்டும். அது என்ன சொன்னார்கள், இந்த இவைகளெல்லாம் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று எடுத்து சொன்ன காரணத்தில் காரணத்திற்காக வேண்டி அப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொன்னான், நெருப்பே இப்ராஹிமின் மீது அதிக குளிராகவும் அதிக உஷ்ணமாகவும் இல்லாமல் நல்ல சீதோஷ நிலை அவர்களுக்கு கூடிய சலாமத்தான் நிலை கொடு என்பதாக அல்லாஹ் உத்தரவு போட்டான். பல நாட்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே கிடந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் சோதனை அது. இரண்டாவதாக அவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்தை, தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாது புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிற போது அவர்கள் மனதிலே நினைத்தார்கள், இந்த ஊரிலே நாம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தினர்களும் அதற்கு பின்னால் வருகின்ற பிச்சளங்களும் இவர்களைப் போலவே அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு, சாரா அம்மையார் அவர்களை அழைத்துக் கொண்டு வேறு ஊருக்கு அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெறுத்து வருகிறார்கள். நம்மெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கிற போது பிள்ளைகள் கெட்டு போய்விடுவார்கள் என்ற நோக்கத்திற்காக வேண்டி சில இடங்களை மாற்றுகிறோம். அந்த காலத்திலே வாகன வசதி இல்லாத அந்த காலத்திலே நடைப்பயணமாக தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள், வேறு நாட்டுக்கு போகிறார்கள். போகிற வழியிலே அங்கு ஒரு அராஜகம் அட்டூழியம் பிடித்த ஒரு அரசனை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அந்த அரசன் எப்படிப்பட்டான் என்று சொன்னால், எந்த பெண்கள் கண்களுக்கு அழகாக தெரிகிறார்களோ அவர்களை தன்னுடைய காமத்திற்கு அவன் பயன்படுத்துவான், விடமாட்டான். அவனை கணக்காமல் அந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போக முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார்கள் வருகிற போது இவனுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனே அவர்களை அழைத்து வரும்படி உத்தரவு போடுகிறான். அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கிறான், இந்த பெண் உனக்கு யார் என்று கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புத்திசாலித்தனமாக அங்கே பதில் சொல்கிறார்கள், மனைவியாக இருந்த போதிலும் கூட மனைவி என்று சொல்லிவிட்டால் கணவன் ரோசப்படுவான் என்று சொல்லி கணவனை கொலை செய்வான். எனவே தனது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இதனுடைய சகோதரி என்று சொன்னார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறவிலே சகோதரி தான், சின்னத்தா பெரியத்தா மக்களைப் போல பொய் சொல்லவில்லை. அப்படியா, அப்படியானால் நீ ஒதுங்கி நில் என்று சொல்லி சாராமையாரை அவன் அழைத்து சென்றான். சாராமையாரை தீண்டுவதற்கு முயற்சித்தான். அல்லாஹ்வுடைய கையை அந்த அம்மையார் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். பத்தினித்தனமானவர்கள், யாரா இந்த தீயவனின் கையை என் மீது பட விட்டு விடாதே என்று பிரார்த்திக்கிறார்கள். துணி எப்படி அப்படியே சோர்ந்து கீழே விழுந்து விடுமோ அதுபோல அவருடைய கரம் அப்படியே சோர்ந்து கீழே விழுந்து விடுகிறது. அதனால் அவனால் அதை உயர்த்த முடியவில்லை. அப்போது அவன் கெஞ்சி கேட்கிறான், நான் தவறாக எண்ணிவிட்டேன், எல்லா பெண்களையும் போல நினைத்து விட்டேன், என்ன எனக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்ய, நான் உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன் என்று கேட்டுக்கொண்ட போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். கை பழைய நிலைக்கு வருகிறது. மீண்டும் அவனுக்கு ஆசை, மீண்டும் அப்படியே செய்கிறான், மீண்டும் அப்படி பிரார்த்திக்கிறார்கள். இப்படி மூன்று முறை நடைபெறுகிறது. மூன்றாவது முறைக்கு பின்னால் அவன் தோற்று போய்விட்டதை உணர்ந்து கொண்டு சொன்னான், இனிமேல் அவன் உன்னுடைய வழியிலே நான் குறிக்கிற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகளாக இருக்கிற, அழகு பதுமையாக இருக்கிற ஹாஜரா என்று சொல்கிற அவருடைய அரசனுடைய மகளை நான் உனக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டேன் என்று சொல்லி சாராமையாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறான். சாராமையார் அவர்கள் தன்னுடைய கணவனை நோக்கி வருகிறார்கள். கணவரோ என்ன நடக்குமோ என்று கவலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு அரசனிடத்திலிருந்து அவருடைய மகளையும் அன்பளிப்பாக பெற்றிருக்கிற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பெண் எனக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அரசன் எனக்கு கொடுத்திருந்தாலும் நான் இதற்கு உங்களுக்கு இந்த பெண்ணை நான் அன்பளிப்பு செய்து விட்டேன். எனவே நீங்கள் முறைப்படி இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணத்திற்கும் அனுமதி கொடுத்தார். முன்னின்று திருமணமும் நடத்தி வைத்தார். இன்னைக்கு யாராவது செய்வாங்களா? தன்னுடைய கணவனின் மகிழ்ச்சி தான் தன்னுடைய மகிழ்ச்சி. இந்த பெண்ணை, இந்த அழகான பெண்ணை அவர் திருமணம் முடித்தால் அவர் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சியாக இருப்பார். என்ற காரணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அங்கே பங்குபடப்படும் என்று கூட அவர்கள் சிந்திக்காமல் தன்னுடைய அன்பளிப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள், அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு இடத்திலே வந்து அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். சில காலம் கழிந்த பிறகு இரண்டாவது பெண்ணாக இருக்கிற ஹாஜிரா அம்மையாருக்கு கர்ப்பம் கொள்கிறார்கள். அழகான குழந்தை. அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கிற போதுதான் ஹாஜர் அம்மாவுக்கு கவலை ஏற்படுகிறது, இவ்வளவு வருஷம் நாம வாழ்றோம், நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற மனதில் ஒரு நெருடல் ஏற்படுகிறது, கவலை உண்டாகிறது. அல்லாஹ் அந்த கவலையை போக்குவதற்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்ற நிலைமை வந்துவிட்டால் மனிதர்கள் அந்த மூமின்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே ஆஜரா சாராமையாருக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற வரையிலும் அந்த கவலை அவர்களை நீடிக்க செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போடுகிறான். இந்த ஆஜரா அவர்களையும் அவருடைய குழந்தையையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு போய் இந்நேரத்தில் விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அந்த இரண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது மக்கா இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். அப்போது அது ஊரு கிடையாது, வெறும் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பகுதி, உட்பூண்டுகள் கிடையாது, நீர் பாசன வசதி கிடையாது, எந்த விதமான வளமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமி அது. ஆள் நடமாட்டமே கிடையாது. சில நேரங்களிலே காடுகளிலே தெரிகிற வன விலங்குகள் அந்த பக்கத்திலே வந்து மேய்ந்து செல்லும் அப்படிப்பட்ட இடம். அல்லாஹ் சொல்லிவிட்டான் அங்கே கொண்டு விட்டுவிட்டு வாருங்கள் என்று. வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடுத்த நேரத்திற்குரிய உணவுக்குரிய அந்த வசதியும் கிடையாது. கொண்டு விட்டுவிட்டு எதுவுமே சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டு விட்டால் அதை பற்றி யாரிடத்திலும் ஆலோசனை சொல்ல மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள், யாரிடத்திலும் விவரம் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை உடனே செய்வார்கள், அவ்வளவுதான். வேற யார்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள், கொண்டு விட்டார்கள். அந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் அழைத்து போகிற வரையிலும் ஒன்றுமே கேட்கவில்லை. அங்கே கொண்டு தன்னையும் தன்னுடைய குழந்தையும் பச்சினம் குழந்தையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்புகிற போது கேட்கிறார்கள், எங்களை தனியாக இங்கே விட்டுவிட்டு போகிறீர்களே, நாங்கள் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். பதில் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌனியாக நிற்கிறார்கள். ஹாஜர் அம்மையாரது கேள்வி தொடர்கிறது, இப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் ஏதாவது அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவா இது என்று கேட்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவா, அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து விட சொல்லி சொன்னானா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல் பதில் தலையை ஆட்டுகிறார்கள், அசைக்கிறார்கள் ஆம் என்பதாக. அப்படியானால் அந்த அம்மையார் சொன்னார்கள், அப்படியான அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு ஈமான். இன்றைக்கு இருக்கிற ஆண்களுக்கு வருமா அப்படி? யாருமே இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியிலே ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணையும் கொண்டு விட்டுவிட்டு வருகின்ற நிலையும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையும் அவர்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்தான். குழந்தை, பச்சன குழந்தை தண்ணீருக்காக பரிதவித்து நீர் வறட்சி ஏற்பட்டு தத்தளிக்கிற போது அந்த தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி பார்க்கிறார்கள், அங்கே தண்ணீர் இருப்பது போன்று தெரிகிறது. அங்கே ஓடுகிறார்கள், அங்கே பார்த்தா தண்ணீர் இல்லை. அங்கிருந்து திரும்பி பார்க்கிறார்கள், இந்த பக்கத்திலே பார்த்தா தண்ணீர் இருப்பது போன்று தெரிகிறது. இங்கே ஓடி வருகிறார்கள், இங்கே தண்ணீர் இல்லை. இந்த ஓட்டத்தை தான் சரியாக அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி விட்டார். அன்றைக்கு தண்ணீரை தேடி அவர்கள் ஓடினார்கள். அது தண்ணீர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சரி, ஹாஜிகளை நீங்கள் அங்கே ஓட வேண்டும். ஹாஜர் அம்மையார் எப்படி ஓடினார்களோ ஓட வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய குதிங்கால் இந்த பூமியிலே பட்டு அது அழுத்தம் இருக்கும். அந்த குதிங்காலுக்கு இதை பெற்ற அந்த பூமியிலே தட்டியதின் மூலமாக உருவான அந்த நீர் ஊற்றுதான் சம்சம். உலகத்திலே எங்கேயும் அது போன்ற ஒரு நீர் கிடையாது. இத்தனை ஆண்டு காலங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு ஊற்று வேறு எங்கேயும் கிடையாது. அவ்வளவுடைய மகத்தான நீர் ஊற்றை அல்லாஹ் அந்த குழந்தையுடைய பச்சிலன் குழந்தையுடைய கால் தாக்கத்தின் மூலம் உருவாக்கினார். உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அதை அருந்துகிறார்கள். அதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது, அது கெட்டுப்போவதில்லை. இந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்திய ஒரு ஊற்றை அல்லாஹ் அங்கு உருவாக்கினான். அதை ஹாஜிகள் இன்றைக்கு அருந்துகிறார்கள். சவாப் செய்த பின்னால் ஜம்சம் நீரை அறிந்த வேண்டும்.
அதற்கு பிறகு அங்கு மற்ற காரியங்களிலே ஈடுபட வேண்டும், சரி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அவர்களின் நினைவாக அல்லாஹ் எவ்வளவு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது சோதனையாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை அந்த குழந்தையை அறுத்து பழிடுகின்ற அந்த சோதனை. அழைத்துக் கொண்டு போகிறார்கள் மினா என்று சொல்லுகிற இப்போது கல்லறிகின்ற இடம், ஹாஜிகள் சென்று கல்லறிந்து திரும்புகிற அந்த இடத்திற்கு பெயர் மினா. ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்பா என்று சொல்லுகிற மூன்று இடங்களிலே கல்லறிய வேண்டும். அந்த மூன்று இடங்களிலும் சைத்தான் அவர்களை குறிப்பிடுகிறார். எங்கே அழைத்து செல்கிறீர்கள் குழந்தையை? ஏன் அழைத்து செல்கிறீர்கள்? அழுத்து பறியிடுவதாக அல்லாஹ் எனக்கு கனவின் மூலமாக உத்தரவு போட்டார். அது அல்லாஹ்வுடைய உத்தரவா, யோசித்து பார்த்தீர்களா என்று அவன் கேட்கிறான். அந்த நேரத்தில் இது சைத்தானை சூழ்ச்சிதான் என்று சொல்லி, ஓ சைத்தானை என்று சொல்லி கல்லை எடுத்திருக்கிறார்கள். அடுத்து கேட்கிறான், நீங்கள் அந்த குழந்தைக்கு தந்தையை எப்படி, அதுபோல தாயும் ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய அனுமதி இல்லாமல் அழைத்துக் கொண்டு வருகிறீர்களே, இது தவறில்லையா என்று கேட்கிறான். அந்த நேரத்திலும் கல்லெடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது முறையாகவும் அதுபோல உசராத்தை ஏற்படுத்துகிற போது அங்கே கல்லெடுத்திருக்கிறார்கள். சைத்தான் நேரடியாக அவர்களை அணுகினான், அதனால் அவனை துரத்தி விடுவதற்கு கல்லை எடுத்தெறிந்தார்கள். இன்னைக்கு எந்த சைத்தான் அங்கே குடியிருக்கிறார்? ஆனால் சைத்தானை பார்க்க முடியுமா? அங்கு சைத்தான் இருப்பதாக பொருளா? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்திலே அல்லாஹ் ஆட்சிகளை கல்லறிய சொல்கிறான். கல்லெறிந்த பிறகுதான் அவர்கள் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? முடி இறக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், அதற்கப்பட்டால் இறாமை களைய வேண்டும். எவ்வளவு முக்கியமான ஒரு செயலாக கல்லறிதல் என்பது இருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சில ஆஜிகள் அங்கே போனா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அங்கதான் சைத்தான் இருக்கா நினைச்சிட்டு சிரிப்பு எல்லாம் தூக்கி சில பேர் அடிப்பாங்க. சைத்தானே சைத்தானே ஆவேசப்பட்டு, சைத்தான் அங்கே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், அதே நீ செய், அவ்வளவுதான். என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய திருப்திக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், என்னுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் அத்தனையும் தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணிவர்கள். அவர்களை நினைவாக ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ செய், அதை செய்கிறோம். இப்படியாக அவர்கள் செய்த அத்தனையுமே நமது மார்க்கத்திலே வழிமுறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த தியாக மனப்பான்மையும் அந்த அர்ப்பணிப்பு தன்மையும் தான். ஹாஜராமையாரை போல, சாராமையாரை போல இந்த உலகத்தில் வாழ்கிற பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஈமான் இருக்குமானால் எவ்வளவு உன்னதமாக இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டான், சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜினுடைய விஷயங்களும் சரி, ஹஜ் மாதத்திலே நடைபெறுகிற அத்தனை நிகழ்வுகளும் சரி, ஒரு தியாகத்திற்கு பின்னணியிலே அமைக்கப்பட்டிருப்பவை என்பதை உணர வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற அந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும், இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்காது. நமது மார்க்கத்திலே ஏழு ஜென்மம் எட்டு ஜென்மம் என்பதெல்லாம் கிடையாது. ஒரு முறை இந்த உலகத்திலே அவன் விழுந்து விட்டால், அவனை அடக்கப்பட்டு விட்டால், இன்னொரு முறை அவன் இந்த உலகத்திலே பிறக்கப் போவதில்லை. இந்த வாழ்வை அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைத்துக் கொண்டால் அவனை விட சிறந்த வெற்றியாளன் வேறு யாரும் இல்லை. எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற காலம் வரையிலும் எது இருந்தாலும் இங்கதான் விட்டுட்டு போக போறோம். உயிரையும் கூட உயிரையும் விட்டுட்டு விட்டு போக போறோம், பொருளையும் விட்டு விட்டு போக போறோம். அந்த பொருளையும் நம்முடைய உயிர்களையும் நம்முடைய உடைமைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்ற அந்த மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அதை உணர்த்துவதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்மை இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் இறை அர்ப்பணிப்போடு தியாக உள்ளத்தோடு வாழுகிற நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. அல்லாஹ் அத்தனை விதமான ஞாபகத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இந்த உலகத்திலே நெறிமார்கள் பெற்ற அந்தஸ்தை போல நமக்கும் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை அதிகப்படுத்தி தருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசர் தவன் அஹமதுல்லா சின்ன தொழில்கள்.